இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
காலங்களில்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளில் கூட கர்த்தாவே, கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு மத்தியில் என் ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் மனம் உடைந்து இந்த செய்தியை கேட்கக்கூடியவர்களுக்கு கர்த்தர் நீர்தாமே ஆறுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனின் காணாத கரங்கள், அன்சீன் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம், அநேக விஞ்ஞானிகள் இருக்கிறதை பார்க்கிறோம், வல்லுநர்கள் இருக்கிறதை பார்க்கலாம். அவர்களிடம் இறைவனை குறித்து கேட்டால், அல்லது கடவுள் எப்படி வந்தார், எப்படி மனிதர்கள் கடவுளை அவர்கள் கண்டு கொண்டார்கள் என்று கேட்போம் என்றால், அநேக பதில்களை அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் பார்க்கவில்லை, பார்க்காத ஒரு தேவன், அவருடைய கரங்களை நாம் பார்க்கவில்லை, அவருடைய கரங்களை நாம் பார்க்கவில்லை, ஆனால் பார்க்காத தேவன் பார்க்காத கரங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். அப்படி என்றால் கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, ஆனால் அந்த கடவுளை நாம் பார்த்ததில்லை, நம்முடைய கண்களை கொண்டு பார்த்ததில்லை, அந்த கடவுளுடைய கரங்களை நாம் பார்த்ததில்லை, ஆனால் அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை விசுவாசத்தை கொண்டு நாம் உணர்கின்றோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தினாலே உணர்ந்து அவருடைய பாதையில் நடக்கின்றோம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆகையால் அந்த காணாத தேவனின் கரங்களை குறித்து நாம் இந்த நாளில் கூட பார்க்க போகின்றோம். ஏசையா 66 அதிகாரம் முதல் வசனம், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அநேக நேரங்களில் மனிதன் காணாத தேவனை குறித்தும் காணாத கரங்களை குறித்தும் அவன் அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கின்றான், அதற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கின்றான். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், கர்த்தர் சொல்கின்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்படி என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள், வானம் அவருடைய சிம்மாசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்படி என்றால் தேவனுக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுக்க முடியுமா, தேவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்மால் வைக்க முடியுமா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் இன்னொரு காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன், இறைவன், கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஏசையா 66:2 வசனத்தை வாசிக்கலாம், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நாடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இங்கே பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே அவண்டர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியும், நான் எங்கே தங்கணும்னா அப்படிப்பட்ட காரியத்தை உங்களால் பண்ண முடியுமா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லிட்டு 2 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் நீரூற்றுகளையும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். அப்போ மனிதன் இறைவனை கண்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் இங்க இறைவன் மனிதனை கண்டு கொள்கின்றார். இறைவன் தேவனை கண்டடைய வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் இங்கே தேவன் மனிதனை கண்டடைகின்றார். யார் இறைவன் என்று கேட்கும் பொழுது இங்கே கர்த்தர் சொல்கின்றார், நான் தான் இறைவன், நான் தான் தேவன், நான் தான் கர்த்தர் என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்படி என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறப்ப, வானத்தையும் பூமியையும் யாவையும் சிருஷ்டித்தவர் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2 வரி பார்க்குறப்ப, சிறுமைப்பட்டவர்கள், நொறுங்குண்டவர்கள், அவங்க என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் உடனே பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் எப்போ அற்புதம் செய்ய போகிறாருன்னு. ஆனால் அவருடைய காணாத கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, ஆண்டவருடைய காணாத கரங்கள் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நம்மளால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ யோபு 23:10 வசனத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். நிச்சயமாகவே இந்த வசனமும் நமக்கு ஒரு நல்லதொரு காரியத்தை சொல்லி கொடுக்கும் என்று என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன செய்வார், அவர் எதை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணிட்டு நம்ம பார்க்கின்றோம். அப்போ யோபு 23:10 நம்ம வாசிக்கிறப்போ அங்கே ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிக அதிகமாய் காத்து கொண்டேன். இங்கே நம்ம பார்க்குறப்ப யோபு கர்த்தர்கிட்ட அவர் வந்து அவருடைய ஜபத்தை அவர் வைக்கிறார். என்ன ஜபம் வைக்கிறப்ப, யோபுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரங்கள் இடைப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவீங்க இல்லை, அவருடைய கஷ்டத்தில் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இடைப்படவில்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இடைப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் யோபுவுக்கு அவர் என்னென்ன இழந்தாரோ அது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணார்ன்னு சொன்னால் திரும்ப கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாமே, இங்கே யோபு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்டவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா ஆண்டவருடைய காணாத கரம் இருக்கின்றது, என்னால் ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறாரு, எதுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்தாருன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல, எனக்கு தெரியல, ஆனாலும் தேவனுடைய கரம் என்மேல் இருக்கிறது, இந்த எல்லா சோதனைக்கும் பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா ஆண்டவர் மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் மீண்டும் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் மீண்டும் நான் இழந்த அனைத்தையும் எனக்கு கொடுப்பார், அவருடைய கரங்கள் என்னோடு கூட தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே யோபு தன்னோட நம்பிக்கையை இங்கே உறுதிப்படுத்துறதை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கஷ்டம் வருது, துன்பம் வருது, அப்போ கடவுளுடைய கரம் எங்கே போயிருச்சு, தாங்கும் கரம் எங்கே சென்றது, கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எங்கே சென்றது, பாதுகாக்கும் கரங்கள் எங்கே சென்றது என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்குறப்ப யோபு அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாருங்க, கர்த்தர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை மாற்றுவார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார், அவருடைய நிலையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோபு தைரியமாய் ஒரு காரியத்தை இங்க அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அதே அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அதே அதிசயத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு. நாம் அதை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்கின்றோம். அப்போ யோபு எல்லா காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருடைய காணாத கரங்கள் என்னென்ன செய்தது என்று நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். முதலாவது ஆண்டவருடைய காணாத கரங்கள், அதாவது நம்ம ஆண்டவருடைய கரங்களை நாம் பார்க்கவில்லை, பார்க்காத அந்த கரங்கள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது என்று நம்ம பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர் சிருஷ்டித்தார், அவரே சிருஷ்டிகர் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ அந்த சிருஷ்டிகர் உங்கள் வாழ்க்கையை கூட புதிதாக சிருஷ்டிப்பார், உங்கள் வாழ்க்கையை கூட ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருப்பார், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் சிருஷ்டிகர், அவர் கர்த்தர், அவர் நம்மை நடத்தக்கூடியவர், அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய கரம் இன்னமும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ஏதோ ஒன்று இழந்துட்டேன்னா அதை மீண்டும் உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துட்டேன்னா மீண்டும் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. பாவமான வழியில் போயிட்டுன்னா அதை மீட்டு மீண்டும் பரிசுத்தமான வழியில் போகணும்னு ஆண்டவர் இன்னமும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1:16-17 நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தர்த்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஆண்டவருடைய கரங்கள் எதெல்லாம் சிருஷ்டித்தது என்று நம்ம பார்க்கிறோம். சகலமும், இந்த பூமிக்குரிய காரியங்கள், பரலோகத்துக்குரிய காரியங்கள், மற்ற கிரகத்தில் உள்ள காரியங்கள், சிங்காசனத்துக்குரிய காரியங்கள், துறைத்தனங்களுக்குரிய காரியங்கள், அதிகாரங்களுக்குரிய காரியங்கள் யாவும் கர்த்தருக்குரியது. அப்படின்னா ஆண்டவருடைய கரம் வல்லமையான கரம், நம்மளால் அதை பார்க்க முடியல, உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அவர் எல்லாத்தையுமே சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம்னா நாம் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்து நாம் ஆண்டவருடைய பார்க்காத கரங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பார்க்காத கரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் யாவையுமே நன்மையாக நடத்துகின்றது. அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, நம்ம நினைக்கலாம் இது நன்மையா தீமையா நினைக்கலாம். ஆனா அங்க வேதம் சொல்லுது ஆண்டவர் அதை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கின்றது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். ரோமர் 8:28 நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மையை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், என் வாழ்க்கையில பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா ஏன் ஆண்டவர் இதை தந்தார் அப்படின்னு. ஆனா அங்க வேதம் சொல்லுது நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருதா பிரச்சனை வருதா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவார், ஆண்டவர் அதை அதிசயமாக மாற்றுவார், ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையின் தேவைகளாக வைத்து என்ன பண்ணுவார்னு சொன்னா ஏற்ற காலத்துல அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பொறுமை கிடையாது, நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்பது கிடையாது. எனக்கு உடனே வேண்டும் ஆண்டவர், எனக்கு உடனே ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அநேக நேரங்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியதாக நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறப்ப அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றது. அப்போ இங்கே இடத்துல ஒரு காரியத்தை வைக்கலாம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப யோவான்ல ஆண்டர் சொல்கிறாரு, புத்தகத்தை நம்ம வாசிக்கிறப்ப நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய உபதேசங்களுக்கு படி நான் நடக்கணும், அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். அப்போ அதன்படி நான் கீழ்ப்படுகிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறப்ப என்னை அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகளின்படி நான் நடக்கிறப்ப அவரிடத்து நான் அன்பு கூறுகிறேன். அப்போ நான் இந்த காரியத்தை நான் செய்கிறப்ப அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், சகலத்தையும் நன்மையாக நான் நடத்துவேன், அற்புதமாக நடத்துவேன், அதிசயமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்றதா கஷ்டம் வருகின்றதா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருடைய காக்கும் கரங்கள் உங்களோடு கூட இருக்கிறது. ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் பார்க்காத தேவனுடைய கரங்கள் இன்னமும் உங்களோடு கூட தான் இருக்கிறது. உங்களுடைய அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு உதவும்படி காத்து கொண்டிருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாக வளரும் என்று என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 57:2-3 வசனங்களை வாசிக்கலாம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இங்கே சங்கீதக்காரன் பாருங்க, ரொம்ப அழகாக தேவனை குறித்து அவர் விவரிக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் சிந்திக்க மாட்டேன். அவருடைய கரங்கள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னை நடத்துவார். ஒருவேளை என்னால் அந்த கரத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை என்னால் தேவனுடைய அன்பை உணர முடியாமல் இருக்கலாம். அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி செல்லும் பொழுது அவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக தங்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 வசனத்தை வாசிக்கிறப்ப, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இங்கே நாங்கள் பாருங்களா, வசனம் சொல்லுது என்னை யாரோ சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது எனக்கு பிரச்சனை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க, என்னை நிந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறாராம், அதாவது உதவி செய்கிறாராம், அனுப்பி என்ன பண்ணுவாராம், என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எப்படி ரட்சிப்பார், எதின் அடிப்படை ரட்சிப்பாருன்னு சொன்னால், அவருடைய கிருபையின் நிமித்தம். அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்குதுங்க. எதற்காக? நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை நடத்துவதற்கு, நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட தான் இருக்கிறது. இதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அதுக்கடுத்த காரியம், 3 காரியம், தேவனுடைய கரங்களை குறித்து பார்க்குறப்ப, தேவனுடைய கரம் நம்மை மீட்கும்படியாக இருக்கிறது. தேவனுடைய கரம் நம்மளை மீட்கும்படியாக இருக்கிறது. யோவான் 3:16 வசனத்தை நாம் வாசிக்கிறப்ப, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் என்ன பண்ணார்ன்னு சொல்லி பார்க்குறப்ப, தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அப்போ தேவன் நம்மை நேசித்தார், இந்த உலகத்தை நேசித்தார், இந்த உலகத்திலுள்ள எல்லா ஜனங்களையும் பிதாவானவர் நேசித்தார். நேசித்ததன் நிமித்தமாக கிறிஸ்துவாகிய அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அப்போ எதற்காக அவர் அனுப்பினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஒருவேளை கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நம்ம நேரில் இருந்து பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் நேரில் பார்த்தவர்கள் வேதாகமத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே வேத புத்தகமாக அது இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவோடைய வாழ்க்கை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய கரங்கள் எத்தனை பேரை தொட்டது என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்ம வாசிக்கிறப்ப எத்தனையோ வியாதிகளை இயேசுவின் கரம் தொட்டு சுகமாக்கியது. எத்தனையோ பேர்களுக்கு பிரச்சனையோடு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள், அத்தனை பேர்களையும் கிறிஸ்துவின் கரம் தொட்டது. இன்னைக்கு அந்த கரத்தை நம்மளால பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதே கரம் தான் இன்னைக்கு உங்களையும் தொட்டு கொண்டே இருக்கிறது. அதே கரம் தான் இன்னைக்கு உங்களையும் நடத்துகின்றது. அதே கரம் தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட அற்புதத்தை நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம்னா நாம பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் உங்களை ரட்சிக்கும்படியாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மளால பார்க்க முடியாது, ஏன் இதை ஆண்டவர் செஞ்சார், அதை செஞ்சார். ஆனால் ஆண்டவருடைய பார்க்காத அந்த கரங்கள் எனக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அதுக்கடுத்து தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதாவது நம்ம நினைக்கலாம், எனக்குலப்படுத்துகின்ற
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrs@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்